ஓம் சாந்தி. மே 3, 2026. அவ்யக்த பாப்தாதா மதுபன். முரளி ஒரிஜினல். தேதி ஜனவரி 1, 2010. தந்தை பிரம்மாவை போல் பற்றை வென்றவராகவும் நினைவின் சுரூபமாகவும் ஆகுவதற்கு உங்களின் மனதிற்கு ஒரு நேர அட்டவணையை உருவாக்கி அனைத்தையும் செய்யும் பொழுதும் சரீரமற்ற கர்மயோகியாக இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். இன்று எங்குமுள்ள குழந்தைகளான உங்கள் அனைவரிலும் குறிப்பாக அன்பு அமிழ்ந்துள்ளது. இன்று நினைவு நாள் என்று அழைக்கப்படுகிறது. அமிர்த வேளையிலிருந்து இந்த தேசத்திலும் வெளிநாடுகளிலும் எங்கும் ஒவ்வொரு குழந்தையின் இதயத்திலும் தந்தையின் அன்பு சித்திரம் தென்படுவதை பாப்தாதா பார்த்தார். தந்தையின் இதயத்திலும் ஒவ்வொரு குழந்தையின் சித்திரமும் அமைந்துள்ளது. இன்று குறிப்பாக இது அன்பு நாள், நினைவு நாள் என்று அழைக்கப்படுகிறது. அமிர்த வேளைக்கு முன்னரே குழந்தைகளின் அன்பு முத்துக்களால் ஆன அட்டிகைகளை பாப்தாதா பார்த்தார். ஒவ்வொரு குழந்தையின் இதயத்திலும் இயல்பாகவே இந்த பாடல் ஒலித்துக் கொண்டிருந்தது. என்னுடைய பாபா, பிரம்மா பாபா, இனிய பாபா. பாப்தாதாவின் இதயத்திலும் இந்த பாடல் ஒலித்தது. இனிய குழந்தைகளே, அன்பான குழந்தைகளே, இன்று ஒவ்வொருவரிலும் மற்ற சக்திகளை விட அன்பு சக்தியே அதிகளவில் ஒவ்வொருவருக்குள்ளும் அமைந்திருந்தது. இந்த இறை அன்பு, இந்த ஆன்மீக அன்பு சங்கம யுகத்தில் மட்டுமே அனுபவம் செய்யப்படும். அனுபவசாலிகள் மட்டுமே இறைவனின் இந்த அன்பை அறிவார்கள். இது குழந்தைகளான உங்கள் அனைவரையும் இலகு யோகிகள் ஆக்குகிறது. குழந்தைகள் அனைவரிலும் பற்பல அன்பான அனுபவங்கள் அவர்களுக்குள் அமிழ்ந்திருப்பதை பாப்தாதா கண்டார். அன்பே உங்களின் பிறப்பின் அடிப்படை. ஒரு குழந்தையும் கூட புலப்படவில்லை. மற்ற சக்திகள் குறைவாக இருக்கக்கூடும், ஆனால் தந்தையின் அன்பின் அனுபவம் அத்துடன் கருவிகள் ஆகியிருக்கும் விசேஷமான ஆத்மாக்களின் அன்பு பெரும்பாலான குழந்தைகளான உங்களின் இதயங்களிலும் முகங்களிலும் புலப்படுகின்றன. இன்று குறிப்பாக உங்கள் அனைவரையும் இங்கே வரச் செய்தது எது? நீங்கள் எந்த விமானத்தில் வந்தீர்கள்? நீங்கள் புகைவண்டியில் வந்தீர்களா அல்லது விமானத்தில் வந்தீர்களா? உங்கள் அனைவரிலும் அன்பு அமிழ்ந்திருப்பதை அனைவரின் முகங்களும் காட்டுகின்றன. நீங்கள் அன்பென்னும் விமானத்தில் ஏறி இங்கே வந்துள்ளீர்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டி இருந்தாலும் நீங்கள் அனைவரும் அன்பென்னும் விமானத்தில் ஏறியே இங்கே வந்துள்ளீர்கள். இன்று நினைவு நாள் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் நினைவு நாளுடன் கூடவே இது சக்தி நாள் என்றும் அழைக்கப்படுகிறது. இன்று முடிசூட்டு நாள் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த நாளிலேயே பாப்தாதா குறிப்பாக தந்தை பிரம்மா கருவி மகாவீர் குழந்தைகளுக்கு உலக சேவை என்ற கிரீடத்தை முடிசூட்டினார். தந்தை பிரம்மா தெரியாதவராகி குழந்தைகளுக்கு உலக சேவை என்ற நினைவு திலகத்தை அணிவித்தார். அவர் குழந்தைகளை கரண்கார், அதாவது செய்பவர் ஆக்கி தன்னை கராவன்கார், செய்ய தூண்டுபவர் ஆக்கினார். தன்னை போன்றே தேவதை ரூபத்தின் ஆசீர்வாதத்தை வழங்கியதுடன் அவர்களுக்கு ஒளி கிரீடத்தையும் வழங்கினார். எனவே பாப்தாதா வழங்கிய கிரீடம் மற்றும் திலகத்தின் ஆசீர்வாதத்திற்கு ஏற்ப குழந்தைகள் தமது கடமையை செய்வதை பார்க்கும் பொழுது பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். குழந்தைகள் சேவைக்கான ஆசீர்வாதத்தை நடைமுறைப்படுத்தி உள்ளார்கள். இதை பார்க்கும் பொழுது பாப்தாதா களிப்படைகின்றார். குறிப்பாக நீங்கள் இதுவரை நடித்த பாகத்திற்காகவும் இனிமேலும் நடிக்க இருக்கும் பாகத்திற்காகவும் தந்தை பிரம்மா கோடானு கோடி வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். ஆகா குழந்தைகளே, ஆகா! பாபா வெளிநாடுகளிலும் சுற்றுலா சென்றார். அங்கே அவர் எதை கண்டார்? ஒவ்வொரு குழந்தையும் அன்பில் திளைத்திருந்தார்கள். நீங்கள் தந்தையிடமிருந்து சக்திகளை பெற்றுள்ளீர்கள். ஏனென்றால் இந்த தினம் குறிப்பாக அன்புடன் கூடவே சக்திகளை ஆசீர்வாதங்களாக பெறுகின்ற தினமாகும். சில குழந்தைகள் ஆழ்ந்த நினைவில் மூழ்கியிருந்து சேவை செய்வதில் ஈடுபட்டிருப்பதை பாப்தாதா கண்டார். அவர்கள் மிக நல்ல அமிர்த வேளையை அனுபவம் செய்கிறார்கள். அவர்கள் சரீரமற்றவராக இருக்கும் அனுபவத்தையும் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்மயோகிகள் என்று வரும் பொழுது ஒரு யோகியாக இருப்பதுடன் செயல்களை செய்தல் என்ற இரண்டையும் செய்வதில் ஒரு வேறுபாடு ஏற்படுகிறது. அவர்கள் கர்மத்திற்கும் யோகத்திற்கும் இடையில் சமநிலையை பேணுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அமிர்த வேளையில் அவர்கள் சக்தி வாய்ந்த ஸ்திதியை அனுபவம் செய்தாலும் அவர்களின் செயல்களில் ஒரு வேறுபாடு காணப்படுகிறது. அவர்கள் சிரமப்படுகிறார்கள். இந்த உலகின் விநாசம் திடீரென்றே இடம்பெறும் என்று பாப்தாதா குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் கூறியுள்ளார். நாள் முழுவதும் கவனம் செலுத்தாமல் இருந்து எதையாவது கிரகிப்பதில் நீங்கள் தோல்வியடைந்தால் அப்பொழுது கர்மயோகியாக இருக்கும் உங்கள் ஸ்திதியில் ஒரு வேறுபாடு காணப்படும். அப்பொழுது விநாசம் வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உலக விநாசத்திற்கான தேதியை பாப்தாதா அறிவிக்கப் போவதில்லை. உங்களின் வாழ்க்கை எப்பொழுது முடியப் போகின்றது என்று உங்களுக்கு தெரியுமா? எந்த தேதியில் உங்களுக்கு மரணம் ஏற்படும் என்று உங்களில் எவருக்காவது தெரியுமா? உங்களில் யாருக்காவது இது தெரியுமா? இது தெரிந்தவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். எதுவும் திடீரென்று நடக்கலாம். பஞ்சபூதங்களால் ஏதாவது நடக்கும் பொழுது ஒரே நேரத்தில் பலர் இறந்து விடுகிறார்கள். எனவே உலக விநாசத்திற்கான தேதியை பற்றி சிந்தித்து கவனக்குறைவானவர்கள் ஆகாதீர்கள். உங்களின் ஜெகதம்பாவின், அதாவது உலகத்தாயின் ஸ்லோகம் ஒரு பொழுதும் சில நேரங்களில் கப் என்று கூறாதீர்கள், ஆனால் அப் என்று கூறுங்கள் என்றே இருந்தது. அதுவும் நாளை நடக்கலாம், ஆனால் நான் நிச்சயமாக என்றென்றும் தயாராக இருக்க வேண்டும். எனவே நீங்கள் அனைவரும் உங்களின் ஆயத்தங்களில் இத்தகைய கவனத்தை செலுத்துகின்றீர்களா? உங்களின் கர்ம கணக்குகளை தீர்த்து விட்டீர்களா? ஞானம், யோகம், தாரணை, சேவை என்ற நான்கு பாடங்களிலும் ஒவ்வொரு விதத்திலும் இத்தகைய ஆயத்தங்களை செய்து விட்டீர்களா? நீங்கள் சம்பூர்ணமான எல்லையற்ற விருப்பமின்மையை அனுபவம் செய்கின்றீர்களா என்பதை சோதித்தீர்களா? நீங்கள் என்றென்றும் தயாராக இருக்கின்றீர்களா என்பதை உங்களின் இதயபூர்வமாக சோதித்து பார்த்தீர்களா? நீங்கள் பற்றை வென்றவராகவும் நினைவு சுரூபமாகவும் இருக்கின்றீர்களா? தந்தை பிரம்மா தனது முயற்சிகளால் தன்னை இவ்வாறு ஆக்கிக் கொண்டார். அனுபவசாலியான குழந்தைகள் அதை கண்டீர்கள். அவரின் கர்ம கணக்குகளின் எவ்விதமான சூழலும் இருக்கவில்லை. ஏனென்றால் அவரின் அடிக்கடி செய்கின்ற சரீரமற்றவர் ஆகின்ற பயிற்சியானது அவரை திடீரென்றும் அஷரீரமற்றவர் ஆகுவதற்கு உதவியது. ஒரு நாள் அவர் பறந்து சென்று விட்டார். பிரம்மா பாபா செல்ல போகின்றார் என யாராவது கற்பனை செய்து பார்த்தீர்களா? எவ்வாறாயினும் அவர் பற்றை வென்றவராக இருந்தார். அவருடைய கரத்தை குழந்தைகளின் கரங்களில் வைத்த போது ஏதாவது ஈர்ப்பு ஏற்பட்டதா? அவர் ஒரு தேவதை ஆகினார். குழந்தைகளுக்கு தேவதைகள் ஆகின்ற திலகத்தை வைத்துவிட்டு அவர் சென்று விட்டார். இதற்கான காரணம் என்னவென்றால் நீண்ட காலத்திற்கு சரீரமற்றவராக இருக்கும் பயிற்சியை செய்ததே ஆகும். பாபாவுடன் வாழ்ந்த பல அனுபவசாலி குழந்தைகளுக்கும் அனைத்தையும் செய்யும் பொழுதே அவர் சரீரமற்றவர் ஆகுவதை அனுபவம் செய்யக்கூடியதாக இருந்தது. உங்களின் கர்மயோகி ஸ்திதியில் வேறுபாடு ஏற்படுவதற்கான காரணம் நீங்கள் செயல்படும் பொழுது நான் ஓர் ஆத்மா என்பது உங்களின் விழிப்புணர்வில் வெளிப்படுவது இல்லை. அனைவருக்கும் இது தெரியும். நான் என்ன வகையான ஆத்மா? ஆத்மாவான நான் கராவன்கார் ஆவேன். இந்த பௌதீக அங்கங்கள் கரன்கார் ஆகும். அனைத்தையும் செய்யும் பொழுதும் கராவன்கார் என்ற சுய மரியாதையின் விழிப்புணர்வின் சுரூபமாக இருங்கள். நீங்கள் உங்களின் பௌதிக அங்கங்களால் எதையும் செய்ய வேண்டி இருந்தாலும் நான் கராவன்கார், நானே அதிபதி என்பதை நினைவில் வைத்திருங்கள். நீங்கள் உங்களின் ஆசனத்தில் நிலையாக அமர்ந்திருந்தால் உங்களின் பௌதிக அங்கங்களும் ஒழுங்காக இருக்கும். நீங்கள் உங்களின் ஆசனத்தில் நிலையாக இல்லாதுவிட்டால் எவரும் நீங்கள் சொல்வதை கேட்க மாட்டார்கள். ஆத்மாவே கராவன்கார், உங்களின் பௌதீக அங்கங்கள் கரன்கார், அவை கராவன்கார் அல்ல. நீங்கள் தந்தை பிரம்மாவின் அனுபவங்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆரம்பத்தில் பிரம்மா பாபா இதை தினமும் பயிற்சி செய்வார். நாளின் இறுதியில் அவர் தனது பௌதீக அங்கங்களுக்காக ஒரு சபையை கூட்டுவார். பழைய குழந்தைகள் பாபாவின் டைரியில் பார்த்திருக்கிறார்கள். பாபா தினமும் ஒரு சபையை கூட்டி அதிபதியான கராவன்காராக இருந்த வண்ணம் தனது பௌதீக அங்கங்களுடன் தினமும் ஒரு பராமரிப்பு பரிமாற்றத்தை செய்வார். ஆரம்பத்தில் தந்தை பிரம்மா இந்த அளவு கவனம் செலுத்தினார், அதனால் நீங்களும் உங்களை கராவன்கார் அதிபதிகளாக கருத வேண்டும். ஏனென்றால் ஆத்மாக்களான நீங்கள் அரசர்கள் ஆவீர்கள், உங்களின் பௌதீக அங்கங்கள் உங்களின் சகப்பாடிகளாகும். எனவே இன்று உங்களின் மனம், புத்தி, சமஸ்காரங்கள், சுபாவம் அல்லது சமஸ்காரங்கள், நீங்கள் எவ்வாறு அவற்றை அழைக்க விரும்பினாலும் பரவாயில்லை, என்பனவற்றின் நிலைமை எப்படி இருந்தது என்று சோதித்து பாருங்கள். அவற்றை உடனடியாகவே நீங்கள் சோதிப்பதன் மூலம் உங்களின் பௌதீக அங்கங்கள் கவனம் செலுத்தும். ஏனென்றால் அவற்றின் அரசர் அவற்றின் நலத்தை பற்றி கேட்க இருக்கின்றார். எனவே ஆத்மாவான அரசர் கராவன்காராக இருப்பவர் பௌதீக அங்கங்களான கரன்காரை சோதிக்க வேண்டும். இல்லாதுவிட்டால் சில குழந்தைகள், நாங்கள் எமது பௌதீக அங்கங்களுக்கு கட்டளையிடுகின்றோம் ஆனால் அவை மாறுகின்றன, நாங்கள் முயற்சி செய்கின்றோம் ஆனால் சில சமஸ்காரங்களும் சுபாவமும் கட்டளைப்படி நடப்பதில்லை என கூறுகிறார்கள். உங்களின் சுய மரியாதை என்ற ஆசனத்தில் நிலையாக நீங்கள் அமர்ந்திருக்காததே அதற்கு காரணமாகும். நீங்கள் உங்களின் ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் வரை எத்தனை கட்டளைகளை நீங்கள் கொடுத்தாலும் உங்களின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிபவர்களும் நீங்கள் சொல்வதை கேட்கப் போவதில்லை. எனவே அனைத்தையும் செய்யும் பொழுதும் கராவன்கார் அதிபதியாக இருக்கும் உங்களின் ஆசனத்தில் நிலையாக அமர்ந்திருங்கள். சில குழந்தைகள் பாப்தாதாவுடன் இதயபூர்வமாக உரையாடி கூறுகிறார்கள், பாபா நீங்கள் எங்களை சகல சக்திகளும் கொண்ட சர்வசக்திவான் ஆக்கி உள்ளீர்கள். ஒரு சில சக்திகளை கொண்டவர்களாக அல்ல, ஆனால் ஒரு குழந்தை இந்த பிராமண பிறப்பு எடுத்த உடனேயே சர்வசக்திவானாக இருக்கும் ஆசீர்வாதத்தை நீங்கள் அவர்களுக்கு வழங்கினீர்கள். உங்களின் பிறப்பு எடுத்த நேரத்தில் உங்களுக்கு வழங்கப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? தந்தை ஒவ்வொரு குழந்தைக்கும் மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கும் ஆசீர்வாதத்தை வழங்கினார். யார் அந்த ஆசீர்வாதத்தை வழங்கியது? சர்வ சக்திவான். எவ்வாறாயினும் அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான சக்தி வருவதில்லை, அது உங்களின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில்லை என்று நீங்கள் முறைப்பாடு செய்கின்றீர்கள். அது ஏன்? சர்வசக்திவானிடமிருந்து உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைத்திருப்பதனால் அவரை விட மகத்துவமானவர் யாரும் இல்லை. நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தின் ஸ்திதியில் ஸ்திரமாக இருந்த வண்ணம் அந்த கட்டளை இட்டீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு கட்டளை இடுவதற்கு அந்த சக்தி உங்களுக்கு கீழ்ப்படியாமலும் இருப்பது என்பதும் சாத்தியமில்லை. ஒன்று, ஆத்மாவே அதிபதியாவார். நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை சர்வசக்திவானிடமிருந்து பெற்றுள்ளீர்கள். எனவே நீங்கள் அந்த ரூபத்தில் ஸ்திரமாக இருக்கும் பொழுது நீங்களே அதிபதி ஆவீர்கள். உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் உள்ளது, அதனால் இரண்டு ரூபங்களின் விழிப்புணர்வு ஸ்திதியில் ஸ்திரமாக இருந்த வண்ணம் ஒரு கட்டளை இடுங்கள். அந்த சக்தி நீங்கள் கூறுவதை கேட்காமல் இருப்பதற்கு சாத்தியமே இல்லை. ஏனென்றால் உங்களிடம் இந்த ஆசீர்வாதம் உள்ளது. அத்துடன் சங்கம யுகத்தில் தந்தையின் சொர்க்கத்திற்கான உரிமையும் உங்களுக்கு உள்ளது. நீங்கள் அனைவரும் சர்வசக்திவான் என்ற பட்டத்தை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் அந்த ஸ்திதியில் ஸ்திரமாக இருப்பதில்லை, அவ்வளவே. நீங்கள் அந்த ஸ்திதியில் அனைத்து நேரத்திலும் இருப்பதில்லை, இதில் சில நேரங்களில் என்பது ஏற்படுகிறது. உங்களின் பிராமண அகராதியில் இருந்து சில நேரங்களில் என்ற வார்த்தையை நீக்கிவிடுங்கள். இப்பொழுது பிரசன்னமாக இருங்கள். நீங்கள் கூறுகின்றீர்கள், பாபா நாங்கள் உங்களை நினைவு செய்கின்றோம், நீங்களும் பிரசன்னமாகின்றீர்கள். உங்களுக்கு இந்த அனுபவம் உள்ளதா? உங்களின் கைகளை உயர்த்துங்கள். உங்களுக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டுள்ளதா? இப்பொழுது பாருங்கள், நீங்கள் உங்களின் கைகளை உயர்த்துகின்றீர்கள். தந்தை பிரசன்னமாகின்றார், பிரபுவே பிரசன்னமாகின்றார். எனவே இந்த சக்தி எம்மத்திரம்? நீங்கள் அந்த சக்திகளை தந்தையின் சொத்திலிருந்து பெற்றுள்ளீர்கள். எனவே அதிபதியாக இருந்த வண்ணம் கட்டளையிடுங்கள். அதிபதியாக இல்லாமல் நீங்கள் கட்டளையிட்டால் உங்களின் சக்தியை நீங்கள் இழந்து விடுவீர்கள். ஆகவே இத்தகைய ஸ்திதியில் இருந்த வண்ணம் நீங்கள் கட்டளையிட்டால் நீங்கள் அவற்றின் அதிபதி இல்லாததால் அந்த சக்திகள் ஏன் உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும்? எனவே இப்பொழுது பாப்தாதா எதை விரும்புகின்றார்? உங்களுக்கு இது தெரியும் அல்லவா? தனது ஒவ்வொரு குழந்தையும் அனைத்தையும் செய்யும் பொழுதும் ஓர் ராஜ குழந்தையாக தனக்கே அதிபதியாக இருக்க வேண்டும். தனது சுய ராஜ்ய அதிகாரி என்ற ஆசனத்தை கைவிடக் கூடாது என்றே தந்தை விரும்புகின்றார். ஓர் அரசர் நாள் முழுவதும் ஓர் அரசராகவே இருப்பார், அப்படித்தானே? அல்லது அவர் சில நேரங்களில் அரசராகவும் மற்ற நேரங்களில் அப்படி இல்லாமலும் இருப்பாரா? சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பது அல்லது அமராமல் விடுவது என்பது வேறு விஷயம். ஆனால் வீட்டில் இருக்கும் போதும் தான் ஓர் அரசன் என்பதை அவர் மறக்க மாட்டார். எனவே ஒரு கர்மயோகியாக இருப்பதற்கும் அமிர்த வேளையில் ஒரு சக்தி வாய்ந்த ஸ்திதியில் மிக சரியாக யோகம் செய்வதற்கும் இடையில் எவ்விதமான வேறுபாடும் இருக்கக்கூடாது. இது இரட்டை வேலை. ஆனால் நீங்கள் யார்? நீங்களே உலகை மாற்றுபவர்களும் உலக உபகாரிகளும் ஆவீர்கள். இதனாலேயே நீங்கள் நடக்கும் பொழுதும் அசையும் பொழுதும் அரசராக இருப்பதை மறக்கக்கூடாது. உங்களின் ஆசனத்தை கைவிடக் கூடாது என்றே தந்தை விரும்புகின்றார். உங்களின் ஆசனம் இல்லாமல் யாருமே உங்களின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். தற்காலத்தில் அவர்கள் ஓர் ஆசனத்திற்காக எவ்வளவற்றை செய்கின்றார்கள் என பாருங்கள். தமது உரிமையை பெறுவதற்காக அவர்கள் கடினமாக உழைக்கிறார்கள். அவர்களில் எவரும் தமது உரிமையை கைவிட விரும்புவதில்லை. எனவே நீங்கள் உங்களின் இறை உரிமையை பெற வேண்டும். நான் யார்? நீங்கள் வேலை செய்யும் ஒவ்வொரு கணமும் உங்களின் பணியை செய்யும் பொழுதும் உங்களின் மனதில் ஓர் நேர அட்டவணையை செய்து கொள்ளுங்கள். இந்த குறிப்பிட்ட பணியை செய்யும் பொழுது எனது மனதில் இருக்க வேண்டிய சுய மரியாதை என்ன? நான் இன்று என்ன லட்சியத்தை வைத்திருக்க வேண்டும்? உங்களின் பணியை செய்யும் பொழுதும் உங்களின் சுய மரியாதை பட்டியலில் இருந்து வெவ்வேறு நேர அட்டவணைகளை உருவாக்குங்கள். உங்களின் பௌதீக வேலைக்காக ஒரு நேர அட்டவணையை நிச்சயம் செய்வதை போல் உங்களின் மனதிற்கும் ஒரு நேர அட்டவணையை நிச்சயம் செய்யுங்கள். இந்த நேரத்தில் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே அந்த வேலையுடன் என்ன சுய மரியாதையை வைத்திருப்பீர்கள்? எந்த சுய மரியாதை ரூபத்துடன் நீங்கள் அதிபதிக்கான உரிமையை பெற்றுக்கொள்வீர்கள்? இதற்காக உங்களின் மனதில் ஒரு நேர அட்டவணையை உருவாக்குங்கள். எப்படி நேர அட்டவணையை உருவாக்குவது என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? தாய்மார்களான உங்களுக்கு அதை எப்படி செய்வது என்று தெரியுமா? தாய்மார்களே, உங்களுக்காக ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கிக் கொள்ளுங்கள். உணவு தயாரிக்கும் நேரத்தில் உங்களின் புத்தியில் என்ன சுய மரியாதையை நீங்கள் வெளிப்படுத்தி வைத்திருப்பீர்கள்? சுய மரியாதைக்கான ஒரு நீண்ட மாலை உள்ளது. சுய மரியாதை மாலை மிகவும் நீண்டது. அதன் மூலம் உங்களால் அதை கணக்கிட்டு அதில் அமிழ்ந்து போக முடியும். நீண்ட காலம் என்பதை பற்றி சில குழந்தைகள் கூறுகிறார்கள். இன்னமும் விநாசத்திற்கான எவ்விதமான அடையாளங்களையும் எங்களால் காண முடியவில்லை. அதற்காக இன்னமும் தேதி நிச்சயம் செய்யப்படவில்லை. அதனால் ஏதாவது ஒரு நேரத்தில் நாங்கள் அதை செய்வோம். அது நடக்கும். அது கவனக்குறைவாகும். நீங்கள் செய்தியை கொடுப்பதில் உலக உபகாரிகள். எனினும் இன்னமும் நேரம் எஞ்சி இருப்பதாகவும் தாம் மேற்கொண்டு முன்னேறும் பொழுது அந்த செய்தியை கொடுப்போம் என்றும் சில குழந்தைகள் நினைக்கிறார்கள். ஆனால் இல்லை. நீங்கள் தாமதமாக செய்தியை கொடுப்பவர்கள் உங்களிடம் முறைப்பாடுகள் செய்வார்கள். அவர்கள் எதை பற்றி முறைப்பாடு செய்வார்கள்? நீங்கள் ஏன் எங்களுக்கு முன்னரே கூறவில்லை? நாங்கள் ஏதாவது செய்திருப்போமே. நீங்கள் இப்பொழுது இறுதி கணத்தில் எங்களுக்கு கூறுகின்றீர்கள். இப்பொழுது எங்களால் அவரை இனம் காண மட்டுமே முடியும். ஓ கடவுளே, உங்களின் திருவிளையாடல்கள் அற்புதமானவை என கூற முடியும். எங்களால் இதை சொல்லால் மட்டுமே முடியும். ஆனால் எங்களால் ஓர் அந்தஸ்தை பெற முடியாது. ஏன்? நீண்ட காலத்திற்கு ஒத்துழைப்பு இருக்க வேண்டும். இங்கே அமர்ந்திருக்கும் அனைவரும் வாரிசுகள், அப்படித்தானே? உங்களை வாரிசுகளாக கருதுபவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். நீங்கள் வாரிசுகளா? அச்சா, நீங்கள் வாரிசுகளாக இருந்தால் நீங்கள் முழுமையான ஆஸ்தியை பெறப்போகின்றீர்களா அல்லது சிறிதளவு ஆஸ்தியை பெறப்போகின்றீர்களா? நீங்கள் அனைவருமே உங்களுக்கு முழுமையான ஆஸ்தி வேண்டும் என்று கூறுகின்றீர்கள். முழுமையான ஆஸ்தி என்பது ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை 21 சம்பூர்ணமான பிறவிகளாகும். அரச பிரஜைகளாக அன்றி அரச குடும்பத்திற்குள் வர வேண்டும். நீங்கள் அரச குடும்பத்திற்குள் வர வேண்டும். ஒருவர் மட்டுமே சிம்மாசனத்தில் அமர்வார், ஒரு தம்பதி அல்ல அதில் அமர்வார்கள். ஆனால் அங்கே சபை கூட்டப்படும் பொழுது அங்கே அமர்ந்திருக்கும் அரச குடும்பத்தின் விசேஷமான கருவி ஆத்மாக்களுக்கும் கிரீடம் அணிவிக்கப்படும். அவர்கள் கிரீடம் இல்லாமல் அமர்ந்திருக்க மாட்டார்கள். ஒவ்வொரு பணியை பற்றியும் ஆலோசனை கூறுபவர்களும் இருப்பார்கள். ஒருவர் மட்டும் ஆட்சி செய்வார் என்றில்லை, அவர்கள் அங்கே அனைத்தையும் ஆலோசனைப்படி செய்வார்கள். இதனாலேயே உங்களின் முழுமையான ஆஸ்தியை நீங்கள் பெற விரும்பினால் அப்பொழுது முதல் பிறவியிலிருந்து இறுதி வரை 21 முழுமையான பிறவிகள் இருக்க வேண்டும். அரைவாசி மட்டும் இருக்கக்கூடாது. நீங்கள் அரைவாசியில் விற்று செல்ல போவதில்லை, அங்கே அகால மரணம் இருக்காது. எனவே நீங்கள் உங்களின் முழுமையான ஆஸ்தியை பெறப்போகின்றீர்களா அல்லது வெறுமனே சிறிதளவுடன் சந்தோஷம் அடைவீர்களா? உங்களின் மாத்தேஸ்வரி ஜெகதம்பா எப்பொழுதும் இந்த லட்சியத்தை கொண்டிருந்தார். பாப்தாதா என்ன ஸ்ரீமத்தை கொடுத்தாலும், எண்ணம் சொல் செயலுக்காக தான் என்ன ஸ்ரீமத்தை பெற்றாலும் நிச்சயமாக அதை செய்ய வேண்டும். தமது முழுமையான ஆஸ்தியை பெற இருப்பவர்கள் உங்களின் புத்திகளில் இந்த லட்சியத்தை வைத்திருக்க வேண்டும். திடீரென்றும் என்றென்றும் தயார் நீண்ட கால பகுதி, இந்த மூன்று விஷயங்களையும் ஒன்றாக நினைவு செய்யுங்கள். இதனாலேயே நம்பிக்கை தீபங்களான குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் பாப்தாதாவின் ஆசீர்வாதம் என்னவென்றால், சதா இந்த மூன்று விஷயங்களையும் நினைவு செய்து நம்பிக்கை தீபங்கள் ஆகின்ற நடைமுறை பயிற்சியை செய்து காட்டுங்கள். அச்சா, வெளிநாடுகளில் இருப்பவர்கள் உங்களின் மனதினால் சேவை செய்வதற்கு ஒத்துழைக்கின்றீர்கள் அல்லவா? சகல மதங்களிலும் விரிவாக்கம் இடம்பெறுவதை பாப்தாதா பார்க்கின்றார். அது ஒரு மதத்தில் மட்டும் அல்ல, இந்து தர்மத்தில் மட்டுமன்றி முஸ்லிம்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள் அனைவரும் படிப்படியாக ஆன்மீகத்தில் ஆர்வம் செலுத்துகிறார்கள். முன்னர் பிரம்மா குமாரிகள் என்ற பெயரை கேட்டாலே மக்கள் அச்சப்படுவதுண்டு. அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? விநாசம், விநாசம். இப்பொழுது அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? இப்பொழுது அவர்கள் கூறுகிறார்கள், எப்பொழுது விநாசம் நடக்கும் என சொல்லுங்கள். அது எப்படி நடக்கும்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அது நடக்கும் என்பதற்கு உத்தரவாதம் உள்ளது. உங்கள் அனைவருக்கும் இந்த உத்தரவாதம் உள்ளதல்லவா? வெளிநாடுகளோ அல்லது பாரதத்திலோ உங்களுக்கு இந்த உத்தரவாதம் உள்ளதல்லவா? உங்களின் தீவிர முயற்சி செய்வதற்கு பாப்தாதா ஒரு சிக்னல் கொடுத்துள்ளார். வெறுமனே முயற்சி அல்ல, ஏனென்றால் முயற்சி செய்வதற்கான காலம் கடந்து விட்டது. இப்பொழுது இது தீவிர முயற்சி செய்வதற்கான நேரமாகும். ஏதாவது ஒரு நேரத்தில் இன்று இல்லாமல் இப்பொழுது என்று இருக்க வேண்டும். நீங்கள் இப்பொழுது இதை செய்ய வேண்டும், இப்பொழுதே அவ்வாறு ஆக வேண்டும். எனவே இது நடக்க வேண்டும். அச்சா, எங்கும் உள்ள தீவிர முயற்சியாளர் அனைவருக்கும், சதா ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் முன்னால் காலடி எடுத்து வைப்பவர்களுக்கும், உண்மையான இதயத்துடன் அனைத்தையும் செய்பவர்களுக்கும் பாப்தாதா உங்களின் நெற்றிகளில் வெற்றி திலகத்தை பார்க்கின்றார். ஒவ்வொரு குழந்தையும் பாப்தாதாவின் இதயத்தில் கலந்துள்ளார். தந்தை ஒவ்வொரு குழந்தையின் இதயத்திலும் கலந்துள்ளார். குழந்தைகளான நீங்கள் தந்தையின் இதயத்தில் கலந்துள்ளீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்களுடன் நமஸ்தே. ஆசீர்வாதம். நீங்கள் மாஸ்டர் படைப்பவராகி படைப்பின் சகல கவர்ச்சிகளில் இருந்தும் அப்பால் இருப்பதற்கு உங்களின் சக்தி வாய்ந்த ஸ்திதியை பயன்படுத்துவீர்களாக. ஒரு மாஸ்டர் படைப்பவர் சக்தி வாய்ந்த ஸ்திதியில் ஸ்திரமாகவும் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராகவும் இருக்கும் போதையுடனும் இருந்தால் அவரால் சகல கவர்ச்சிகளில் இருந்தும் அப்பால் விலகி இருக்க முடியும். இது ஏனென்றால் படைப்பானது இப்பொழுது வெவ்வேறான நிறங்களையும் வடிவங்களையும் அதிகமாக உருவாக்கும். ஆகவே நீங்கள் இன்னமும் எஞ்சியுள்ள கவனக்குறைவு, சோம்பேறித்தனம், அலட்சிய மனப்பான்மை போன்ற குழந்தை பருவ தவறுகள் அனைத்தையும் மறக்க வேண்டும். அப்பொழுது சக்தி என்ற உங்களின் சக்திசாலி வடிவத்தை, ஆயுதங்கள் தரித்த உங்களின் ரூபத்தை, சதா ஒளியேற்றப்பட்ட ரூபத்தை வெளிப்படுத்த முடியும். அப்பொழுது மட்டுமே நீங்கள் மாஸ்டர் படைப்பவர் என்று அழைக்கப்படுவீர்கள். ஸ்லோகம். உங்களின் மனதின் ஸ்திதியில் மிகவும் உறுதியாக இருங்கள். எந்த ஒரு சூழ்நிலையாலும் அதை உருக செய்ய முடியாது. அவ்யக்த இஷாரா, சதா ஆடாத அசையாத ஸ்திதி, நிலையான ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். நீங்கள் என்ன வகையான சூழலில் வசித்தாலும் உங்களின் ஸ்திதி எப்பொழுதும் ஆடாத அசைக்க முடியாததாக இருக்க வேண்டும். ஒரு கருவி உங்களுக்கு அறிவுரை கொடுக்கும் பொழுது அதனால் குழப்பமடையாதீர்கள். ஏனென்றால் கருவிகளாக இருப்பவர்கள் ஏற்கனவே அனுபவசாலிகள் ஆவார்கள். அவர்களின் வழிகாட்டிகள் எதுவும் தெளிவாக இல்லாதுவிட்டால் எவ்விதமான குழப்பமும் இருக்கக்கூடாது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள் என்பதை அவர்களுக்கு பொறுமையாக கூறுங்கள். அப்பொழுது மட்டுமே உங்களின் ஸ்திதியானது நிலையாகவும் ஆடாத அசைக்க முடியாததாகவும் இருக்கும். ஓம் சாந்தி.